நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சோபா சக்தி அவர்களே.
வணக்கம் ரேணுகா. வணக்கம் எஸ்பிஎஸ் நேயர்களே.
ஆஸ்திரேலியாவிற்கு நீங்கள் மீண்டும் வந்திருக்கிறீர்கள். பெருந்தொற்று காலத்தில் முடங்கி போயிருக்காமல் பல நாடுகளுக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வருகிறீர்கள். அந்த வகையில் நாடக ஒத்திகை ஒன்றுக்காக நீங்கள் ஆஸ்திரேலியாவிற்கு வந்திருக்கிறீர்கள். ஒரு படைப்பாளிக்கு, ஒரு கலைஞனுக்கு, அகதி பின்னணி கொண்ட ஒருவருக்கு ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொரு உணர்வுகளை, நினைவுகளை தரக்கூடியது. அந்த வகையில் ஆஸ்திரேலியா என்ற இந்த நிலம் உங்களுக்கு வகையான அனுபவத்தை கொடுக்கிறது.
இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நான் மூன்றாம் தரம் வரேன். முதலும் ரெண்டு தடவை நாடகத்துக்கு, ஒரு சிட்னிக்கு வந்தனான், ஒரு அடலைட்டுக்கு வந்தனேன். இது மூன்றாவது தடவை. இப்போ இந்த நாடகத்தில் எங்களோட வந்து இந்த நாட்டினுடைய பூர்வகுடிகளான அந்த மக்களிலிருந்தும் ஓரிருவர் எங்களுடன் நாடகத்தில் பங்கு பெற்று வருகிறார்கள். இந்த நிலம் ஒரு பாவ நிலம். பூர்வ குடிகளை வந்து கொத்து கொத்தாய் கொன்று குவித்து விட்டு எத்தனையோ மைல்களுக்கு அங்கால் இருந்து வந்த கொள்ளைக்காரர்கள் பிடித்து ஆளக்கூடிய ஒரு நிலம். இந்த நிலத்தில் இருந்து கொண்டு அந்த பூர்வகுடி மக்களோடும் இணைந்து கொண்டு வேலை செய்வது ஒரு மகிழ்ச்சியான காரியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய நாடகக் குழுவிலே பல்வேறு அகதிகள், பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த குடியேற்றவாசிகள், இவர்கள் எல்லோரும் இருக்கிறோம். இந்த நாடகம் கூட ஆஸ்திரேலியாவுக்கு வரும் அகதிகளை பற்றிய ஒரு கதையும் தான். ஆக இந்த கொந்தளிப்பான நிலத்தில் இருந்து கொண்டு இந்த நாடகத்தை இந்த ஆஸ்திரேலியா மக்களுக்கு நாங்கள் நடத்தி காட்டுவதை நான் முக்கியமாக கருதுகிறேன். அந்த நாடகத்தில் நானும் ஒரு பகுதியாக இருக்கிறதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இவ்வளோதான் இப்போ சொல்லலாம்.
சரி, உங்களது புதிய நாவல் சலாம் அலைக் அண்மையில் வெளிவந்திருக்கின்றது. அதற்கான வெளியீட்டு நிகழ்வுகள் பல இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நாவலை நீங்கள் எழுதி கொண்டிருந்த போது குறிப்பிட்டிருந்தீர்கள், அகதிகளுக்கான பைபிளை எழுதி கொண்டிருக்கிறேன் என்பதாக. இப்போது சலாம் அலைக் என்ற இந்த நாவல் வெளிவந்திருக்கின்றது. உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் எதிர்பார்த்தது போன்று அகதிகளுக்கான பைபிளாக இந்த நாவல் முழு வடிவம் பெற்றிருக்கிறதா? திருப்தியாக உணர்கிறீர்களா?
கிறித்தவர்களுக்கான பைபிளை எழுதிய இயேசு கிறிஸ்துவும், இஸ்லாமியர்களுக்கான புனிதநூலை எழுதிய நபிகள் நாயகமும் உண்மையாக வாழ்ந்த மனிதர்களா அல்லது கற்பனை பாத்திரங்களா என்று சில சந்தேகங்கள், குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் நான் அகதி, அதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்காது. இந்த போரால் மிகவும் பாதிக்கப்பட்டு என்னுடைய 20 வயதில் இலங்கையை விட்டு தப்பியோடி பல்வேறு நாடுகளில் அலைந்து கிட்டத்தட்ட 5 வருட பயணத்திற்கு பின்பாக பல்வேறு சிறைகளை, பல்வேறு தடுப்பு முகாம்களை கடந்து பிரான்சுக்கு சென்றவன். பிரான்சிலும் கிட்டத்தட்ட 3 தசாப்தங்கள் அகதி வாழ்க்கை வாழ்ந்தவன், வாழ்பவன். அந்த வகையிலே இது என்னுடைய ஒரு நற்செய்தி என்று வச்சுக்க, அகதிகளுக்கு என்னுடைய ஒரு நற்செய்தி என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் அகதி மட்டுமல்ல, நான் தாய்லாந்தில் இருந்த காலத்திலே UNHCRல் என் போன்ற சக அகதிகளுக்கு கேஸ் எழுதி கொடுக்கும் ஒருவனாகவும் இருந்தேன். பாரிஸுக்கு சென்ற தொடக்க காலங்களிலும் நான் என் போன்ற சக அகதிகளுக்கு அவருடைய அகதி விண்ணப்பங்களை சிநேகபூர்வமான முறையிலே, தொழிலாக நான் ஒருபோதும் செய்யவில்லை, சிநேகபூர்வமான முறையிலே அவர்கள் நிறைய பேருக்கு எழுதியிருக்கிறேன். அகதியாக மட்டுமல்ல, ஒரு அகதியை மேற்கு அரசாங்கங்களும், அரசு நிறுவனங்களும், எல்லை காவலர்களும், காவல்துறையும் எப்படி அணுகிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே இந்த நற்செய்தியை சொல்வதற்கு, ஒரு துக்கமான நற்செய்தி தான் என்றாலும், இந்த செய்தியை சொல்வதற்கு எனக்கு கடமை இருக்கிறது, தகுதியும் இருக்கிறதாக நம்புகிறேன். ஒரு நாவலில் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதைவிட விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது என்னுடைய பிரெஞ்சு மொழியில் வெளிவந்த என்னுடைய சுயசரிதியில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு நாவலுக்கு வந்து சில லிமிட்டேஷன், சட்டகங்கள் உண்டு. அந்த சட்டகங்களுக்குள் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லியிருக்கிறேன் என்று நம்புகிறேன்.
உங்களது முதல் நாவல் கொரில்லாவில் வருகின்ற யாக்கோபு அந்தோணிதாசன் என்ற அந்த அகதிக்கும் சலாமலைக்கில் வருகின்ற ஜபானந்தன் என்கின்ற அகதிக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இல்லை. கொரில்லாவின் நீட்சிதான் இந்த சலாம் அலைக் என்பதாக எடுத்துக்கொள்ளலாமா?
அகதி வாழ்க்கையின் நீட்சி என்று வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாங்கள் இன்றைக்கு இலங்கையிலிருந்து, நம்மளுடைய தமிழ் மக்களிலிருந்து கிட்டத்தட்ட அனளவாக 1 மில்லியன் அளவுக்கு நாங்கள் உள்நாட்டு அகதிகளாகவும் வெளிநாட்டு அகதிகளாகவும் புலம்பெயர்ந்திருக்கிறோம். எல்லோருடைய கதையும் ஒரே கதை அல்ல. எல்லோருக்கும் பெயர் அகதி, ஆனால் எல்லோருடைய கதைகளும் ஒன்றல்ல. இந்த நாட்டை விட்டு ஒவ்வொருவரும் புலம்பெயர்ந்ததற்கு வித்தியாசமான காரணங்கள் உள்ளன. அவர்கள் தங்களுடைய அகதி
வாழ்க்கையை தேடிக்கொண்டது அல்லது ஒரு நாட்டில் தஞ்சப்படுத்துவதற்கான வழிமுறைகளும் வெவ்வேறு. இதில் முக்கியமானது கிளம்பி நாட்களில் வந்து அரவாசி பேர் வரவே இல்லை. திரும்பி போனவர்கள் இருக்கிறார்கள், கடலுக்குள் இருந்தவர்கள் இருக்கிறார்கள், ரஷ்ய காடுகளில் இருந்தவர்கள் இருக்கிறார்கள், தாய்லாந்து சிறைகளில் இன்றும் வாடிக்கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக நான் 1991 தாய்லாந்தில் இருந்தபோது என்னோடு இருந்தவர்கள் இலங்கை மக்கள் தமிழர்கள் இப்பொழுதும் அங்கே தான் இருக்கிறார்கள். யுஎன்எச்ஆரில் பதிவு செய்துவிட்டு இப்பவும் அங்கே தான் இருக்கிறார்கள். அவர்களால் அங்கிருந்து கிளம்புவதற்கான சூழல்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆக அவருடைய அகதிகளுடைய பிரச்சனைகளும் ஒவ்வொரு வகையானவை. ஆகவே கொரில்லாவில் வருவோனும் அகதி தான், இதில் வரும் ஜவானந்தனும் அகதி தான். ஆனால் இரண்டுபடைய பிரச்சனைகளும் ஒவ்வொருவானவை. அந்த பிரச்சனைகளை இவர்கள் எதிர்கொள்ளும் விதமும் வெவ்வேறானவை என்ற வகையிலே தான் இது கொரில்லாவிலிருந்து வித்தியாசப்படுவது என்று நம்புகிறேன்.
நாவல்களில் உத்தி சார்ந்த பரிசோதனை முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவது வழக்கம். உதாரணமாக தமிழில் எடுத்துக்கொண்டால் ரமேஷ் பிரதனின் சொல் என்ற சொல் இரு பகுதிகளாக எழுதப்பட்டிருக்கும். அதே போன்று கசார்களின் அகராதி ஆண் பிரதி பெண் பிரதி என்பதாக எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் உங்களது சலாம் அலைக்கு எடுத்துக்கொண்டால் இந்த நாவல் முன்பக்கம் இருந்தும் வாசிக்க தொடங்கலாம், பின்பக்கத்திலிருந்தும் அதை வாசிக்க தொடங்கலாம் என்பதாக நீங்கள் இரு முனைகளிலிருந்தும் வாசிக்கின்ற வகையில் இந்த நாவலை வெளியிட்டிருக்கிறீர்கள். இந்த நாவலின் உள்ளடக்கம் இப்படியான ஒரு முயற்சியை கோரியதா, அல்லது நாவலுக்கு வெளியேயான புறச்சூழல்களை நீங்கள் ஆராய்ந்து இப்படியான ஒரு உத்தியை கையாண்டீர்களா?
பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற பைபிளில் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாடு என்பது இயேசு பிறப்பதற்கு முன்பான காலத்தைச் சேர்ந்தது. புதிய ஏற்பாடு என்று இயேசு பிறந்ததற்கு பிறம்பான காலத்தைச் சேர்ந்தது. இது ரெண்டும் வெவ்வேறு புத்தகங்கள். ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒன்றாகத்தான் அது கிடைக்கிறது. நான் நினைக்கிறேன் அதுபோலவே ஜவானந்தனுடைய வாழ்க்கையில் இரண்டு ஏற்பாடுகள், அது ரெண்டையும் எப்படி சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. அதில் தான் இப்படி தனித்தனியாக படித்து கொள்ளுங்க என்ன தலைவலா போட்டேன்.
அதே போன்று இந்த நாவல் தொடர்பில் இன்னுமொரு சந்தேகம் எழுந்தது. ஒரு பக்கம் சிவப்பு நிற அட்டையாக இருக்கிறது, மற்றே பக்கம் நீல நிற அட்டை. இந்த நிறங்களில் ஏதேனும் குறியீடு இருக்கிறதா?
ஆம், நீலம் சிவப்பு அத்தோடு வெள்ளையும் இருக்கிறது. இது பிரெஞ்சு தேசத்துடைய கொடி. அதில் வெள்ளை என்பது அவர்களுடைய அதிகாரம் பவரை குறிக்கும். நீலமும் சிவப்பும் பரிசு நகரத்தின் நிறங்கள். அந்த பிரெஞ்சு தேசிய கொடியின் வண்ணத்தில் தான் இந்த அட்டையை வச்சிருக்கோம்.
அடுத்ததாக தமிழ் சூழலை எடுத்துக்கொண்டால், குறிப்பாக ஈழத்து இலக்கிய சூழலில் வாசிப்பு அல்லது ஒரு படைப்பை வரவேற்கிற போக்கை பார்த்தால், ஒன்று வந்து அதனை ஆஹா ஓஹோ என்று வானலாவ புகழ்ந்து எழுதுகின்ற ஒரு போக்கு, இன்னும் ஒன்று அந்த படைப்பை பார்த்துவிட்டு வாசித்துவிட்டு எதுவுமே சொல்லாமல் இருந்து விடுகின்ற ஒரு போக்கு. இந்த இரண்டு போக்குகளையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
இலக்கியத்திலே ஒரு பொது விதி உண்டுங்க. நீங்கள் ஒரு மோசமான புத்தகத்தை எழுதிட்டு அதுக்கு எத்தனை வெளியீட்டு விழா வச்சாலும், பெரிய பெரிய எழுத்தாளர்கள் அல்லது பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கூப்பிட்டு விழாவை வச்சு ரேடியோவில் தொலைக்காட்சியில் அதற்கு வந்து ட்ரெய்லரை போட்டாலும், ஒரு மோசமான நாவல் ஒருபோதும் நின்று பிடிக்காது. அதுக்கு எந்த உதாரணமும் கிடையாது. அதுபோலவே ஒரு நல்ல நாவலை அது எந்த பதிப்பகம் வெளியிடுதோ, உருப்பெயர் தெரியாத பதிப்பகம் வெளியிடுதோ, அல்லது முன்பின் எழுதாத எழுத்தாளர் என்றே இல்லாமல் அப்பொழுது தான் அவர் தன்னுடைய நூலை எழுதுகிறாரோ, ஒரு நல்ல புத்தகம் தமிழ் வரலாற்றிலே இலக்கிய வரலாற்றிலே என்றும் மறைக்கப்பட்டது இல்லை, என்றும் கொண்டாடப்படாமல் விட்டது இல்லை வாசகர்களால். வேண்டுமென்றால் பா சிங்காரத்துக்கு நடந்தது போல ஒரு 10 வருடம் தாமதமாக நிகழும். இப்போ பா சிங்காரத்தின் காலத்திலே இவ்வளவுக்கு சமூக வலைத்தள ஊடகங்கள் இல்லை, பத்திரிகைகள் இல்லை, எழுத்தாளர்களும் இல்லை. இன்றைக்கு அது நிகழாது. எங்காவது இருந்து ஒரு நல்ல புத்தகம் எங்காவது வெளியானால் நமக்கு உடனே அது தெரிய வரும். ஆகவே வந்து இந்த கமுக்கமாக இருக்கிறது, அல்லது வேணுமண்டைய ஒரு புத்தகத்தை திட்டி சொல்லுறது, அல்லது வேணுமண்டைய ஒரு புத்தகத்தை வந்து வாழ்த்தி சொல்லுவது, இது ஒன்றையும் இலக்கியம் கண்டுகொள்ளாது. அது நல்லவற்றை மட்டுமே அடையாளம் காட்டும். ஒரு நல்ல இலக்கியவாதி அவன் இல்லத்தில் பிறந்திருக்கட்டும், மலேசியாவில் பிறந்திருக்கட்டும், அல்லது இந்தியாவில் பிறந்திருக்கட்டும், அல்லது புலம்பெயர் நாடொன்றில்தான் அவன் எழுத ஆரம்பித்திருக்கட்டும், இதுவரை கண்டுகொள்ளாமல் படவிட்டதாக வரலாறே தமிழ் இலக்கியத்தில் கிடையாது என்றுதான் நான் சொல்வேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் எழுத்தாளர், நடிகர், நாடக கலைஞர் என பன்முகம் கொண்ட சோபா சக்தி அவர்கள். ஒரு முதிர்ந்த எழுத்தாளராக, மூத்த எழுத்தாளராக உங்களை நிலைநிறுத்தியிருக்கிறீர்கள். கடந்த முறை உங்களை நேர்கண்ட போது இளம் எழுத்தாளர்களை பொறுத்தவரையில் நம்பிக்கை தரும் படைப்பாளிகளாக உங்களுக்கு யாரெல்லாம் படுகிறார்கள் என்று கேட்டபோது ஒரு பட்டியலை கொடுத்திருந்தீர்கள். அந்த பட்டியல் இன்னமும் மாறாமல் இருக்கிறதா? நம்பிக்கை தரும் படைப்பாளிகளாக நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கிறீர்கள்?
இல்லை, இப்போ நான் முதிர்ந்தது போல் அப்போது சொன்ன பட்டியல் உள்ளவர்கள் இப்போ முதிர்ந்திருப்பார்கள் அல்லவா? நிறைய பேர் எழுத வருகிறார்கள், பல்வேறு நிலங்களிலிருந்து எழுத வருகிறார்கள். அது ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். இப்போ நான் கவனித்த அளவுக்கு நான் ஒன்றை நான் தெளிவாக எப்பொழுதுமே சொல்லிக் கொள்வதுண்டு. ஒரு எழுத்தாளனுக்கு கண்டிப்பாக ஓர் அரசியல் நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதும் சொல்லிக்கொள்வது உண்டு. இதற்கு எதிரான இதை மறுக்கும் கருத்துகளும் நம்முடைய இலக்கியவாதிகளுடைய உண்டு, அது வேறு பிரச்சனை. பட் இது என்னுடைய கருத்து. அவருடைய அரசியல் எதுவாகவும் இருக்கலாம், இடதுசாரியாக இருந்துட்டு போங்க, அல்லது சுற்றுச்சூழல் ஆர்வலாக இருங்க, அல்லது பெண்ணியவாதியாக இருங்க, தலித் அரசியல் ஏதாவது இருந்துகிட்டு போட்டு, ஆனால் ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடும் அதன் மூலம் பிரச்சனைகளை பார்க்கிற நோக்கும் இருக்க வேண்டும் அவசியம் என்பது என்னுடைய நம்பிக்கை. இன்றைக்கு எழுத வரக்கூடிய பல புதிய தோழர்களுக்கு இவ்வாறான ஒரு அரசியல் பார்வை அதிகமாக இல்லை என்று நான் கருத வேண்டியதாக இருக்கிறது அவர்களுடைய படைப்புகளை படித்ததில். ரெண்டாவது ஒன்று, நிறைய சுய தணிக்கை செய்கிறார்கள் என்று எனக்கு நினைக்க தோன்றுகிறது அவற்றை படிக்கும் பொழுது. சுய தணிக்கையுடைய இன்னொரு பேர் காம்ப்ரமைஸ். இதை எழுதினா இவங்க என்ன சொல்லுவாங்களா, அது எழுதினா அங்கே என்ன நடக்குமா என்று கொஞ்சம் யோசி தயக்கம் கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பெரும்பான்மையான தயக்கம், தனக்கென்ற அரசியல் பார்வை இல்லாமை சுயதணிக்கை செய்வது போன்றவை எப்பயுமே ஒரு எழுத்துக்கு ஒரு தடங்கள் அல்லது ஒரு இடைஞ்சல் என்று தான் நான் கருதுகிறேன். இல்லாட்டி இன்னொரு பக்கம் வந்து இதுக்கு எதிராகவும் இன்னொரு போக்கு இருக்குது. விழுந்த பாட்டை குறி சுடுற மாதிரி பிடிச்ச முடியல, அந்த நாம் பிடிச்ச முயலுக்கு மூன்று கால் என்று இருந்து கொண்டு ஒரு அரசியல் போக்கை அல்லது ஒரு அரசியல் இயக்கத்தை அல்லது ஒரு அரசியல் தலைவராக வந்து முட்டு கொடுத்து நிற்கிறது, அது இன்னொரு விதமான போக்கு இருக்குது. அதுவும் தவறு. உண்மையை எழுத வேண்டும். இங்கே பிரச்சார இலக்கியங்கள் நமக்கு தேவையில்லை, அதை செய்கிறதுக்கு வேறையாக்கள் இருக்கணும், அதற்கான தளம் இலக்கியம் கிடையாது. ஐ அது இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்குது, அதுவும் நான் அடிக்கடி சொல்கிறது. கலை பிரச்சாரமாகலாம், ஆனால் பிரச்சாரம் கலையாவாது என்று நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இந்த குறைபாடுகளை தாண்டி வரக்கூடியவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அதை தவிர இந்த மொழித்திரிகள் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு நாட்டில். என்னை பொறுத்தளவில் நான் எழுதுகிற ஒவ்வொரு வரியும் இந்த புத்தகத்தை படிக்கிற எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்றதற்கான நான் என்னால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் போடுவேன், எல்லா முயற்சியையும் நான் எடுப்பேன். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை எடுத்து பாருங்கள், எவ்வளவு பெரிய விஷயம் சொல்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை, எவ்வளவு இலகுவாக இருக்குது. பாரதியார் பாடலை எடுத்து பாருங்கள், எவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்கிற பாரதியார் கவிதை. மொழித்திருதல், மொழியை சுத்த விடுறது, சுழல விடுறது, உனக்கு விளங்கினா படி விளங்காட்டி விட்டுட்டு போன்றது, இந்த போக்குகளை நான் விரும்புவதில்லை. இன்றைக்கு இது எப்பயுமே தமிழகத்தில் இருக்கிற ஒரு போக்கு தான் இது. இந்த விளங்காமல் எழுதுனா அந்த இலக்கியத்துக்கு ஒரு பெருமதி இருக்குங்கிற ஒரு மாயை ஒன்று இருக்கத்தான் செய்யுது. நான் எழுதுகிறேன், உனக்கு விளங்காட்டி உனக்கு தான் அளவு இல்லை, நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை எழுதி வச்சுக்கிறேன், ஆனால் உனக்கு விளங்க ஆண்டா, நீ தான் அவன் ரசனையை வளர்த்துக்கொள்ள இல்லை என்று சொல்கிறது ஒரு ஃபேக். உள்ளத்தில் ஒளிவுண்டானால் வாக்கினில் தெளிவுண்டாகும் என்பார் பாரதி. ஆக நீங்கள் சொல்ல வர விஷயத்தில் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் அது எல்லாருக்கும் விளங்கும், உங்களோட வாக்கிலும் தெளிவிருக்கும். இந்த விஷயங்களை நான் என்னுடைய சக இளைய எழுத்தாளர் தோழர்களுக்கு பரிந்துரைக்க விரும்புகிறேன். நீங்கள் அடுத்தவன் என்னை இனங்கள் கண்டால் நான் கண்டிப்பாக ஒரு பட்டியலை சொல்லக்கூடியதாக இருக்கும் நம்புகிறேன்.
சரி, இப்போது இலங்கை பக்கம் செல்வோம். அங்கு முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டம் தொடர்பிலான ஒரு கேள்வி. அந்த போராட்டத்தை பெரும்பான்மை சிங்கள மக்கள் முன்னின்று நடத்தியிருந்தார்கள். அந்த மக்களிலிருந்து சில குரல்கள் எழுந்திருந்தன. அதாவது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இப்போதும் இருந்திருக்க வேண்டும் என்பதான ஒரு சில குரல்கள் எழுந்திருந்தன. புலிகளின் ஆயுத போராட்டத்தை தொடர்ச்சியாக விமர்சித்து வந்தவர் என்ற வகையில் சிங்கள மக்களின் தரப்பிலிருந்தே இப்படியான குரல்கள் எழுந்ததை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
பிரபாகரன் அவர்கள் எப்போதும் இருந்திருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்வேன். நமக்கு யாரும் சண்டையில் சாகுறதோ அல்லது தேவையில்லாமல் உயிர் நீக்கிறதோ வந்து நமக்கு விருப்பம் இல்லை. யாருமே யாருமே எந்த உயிரும் போகக்கூடாது. இதை நான் முன்னமும் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நான் எப்போதும் சொல்வது போல, நாங்கள் அன்றைக்கு அதை நடக்காமல் விட்டுட்டு இலங்கை இந்த ஒப்பந்தம் அமல்படுத்துறது, அன்றைக்கு இந்த இலங்கை ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தோம் என்று சொன்னோம். இது ஒரு மிகச்சிறந்த தருணமாக இருந்திருக்கும். இவ்வாறான சூழல் ஏற்பட்டு மிகச்சிறந்த தருணமாக இருந்திருக்கும். நாங்கள் மிக தெளிவாகவும் பலமாகவும் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு தருணமாக இருந்திருக்கும். அந்த வகையிலே நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை இழந்து விட்டோம். அதை விட்டுட்டு இப்போ விடுதலை புலிகளின் தலைவர் என்ற முறையிலே பிரபாகரன் இருந்திருந்தார் என்று சொன்னால் இன்னும் சுத்தம் உக்கிரமாக நடந்திருக்கும். இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்திருப்பார்கள்.
இதேவேளை விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது புலிகளை விமர்சிப்பதில் பல தரப்பினரும் ஒரே அணியாக நின்று அவர்களை விமர்சித்து வந்தார்கள். புலிகளுக்கு எதிரான குரலாக உங்களது குரலும் அறியப்பட்டது. இப்போது ஒரு தரப்பு மட்டும் எஞ்சியிருக்கிறது, இலங்கை அரசு தரப்பு. அந்த தரப்பால் மேற்கொள்ளப்பட்ட அல்லது மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகள் தொடர்பில் ஏன் எல்லோருமே ஒன்றிணைந்து குரல் கொடுக்கவில்லை?
நீங்கள் சொல்வது போல புலிகள் இருந்த காலத்திலே புலிகளை விமர்சித்தவர்கள் அல்லது புலிகளுக்கு எதிரான அரசியல் செய்தவர்கள் எழுதியவர்கள் எப்போதுமே அவர்கள் ஒருணையாக இருந்தது கிடையாது. டக்ளஸ் தேவானந்த அவர்கள் ஒரு பக்கம், ஆனந்த சங்கரி அவர்கள் ஒரு பக்கம், இது அரசியல் ரீதியாக. இப்போ நம்ம இலக்கியவாதிகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் டாக்டர் நோயல் நடேசன் போன்றவருடைய கருத்து வேறு, அவரும் புலிக்கு எதிரானவர் தான். ராஜஸ்ரீ பாலசுப்ரமணியருடைய கருத்து வேறு, பிரான்சில் இயங்கக்கூடிய தலித் சமூக மேம்பாட்டினுடைய கருத்து வேறு, என்னுடைய கருத்து வேறு. ஆக நாங்கள் அப்பொழுதும் எங்களுக்குள்ளேயே நடைமுறைகள் சார்ந்த பிரச்சனைகளும் கொள்கைகள் சார்ந்த பிரச்சனைகளும் இருந்தன. ஒரு பொது விஷயத்திலே ஒரு பொது அநீதி நடக்கும் பொழுது நாங்கள் ஒன்றாக குரல் கொடுத்தால் கூட யாரை ஆதரிப்பது, யாரை ஆதரிக்கக்கூடாது, இப்பொழுது இலங்கையில் 2009 அங்கே நடந்தது ஒரு இனப்படுகொலையா அல்லது மக்கள் மீட்பா என்ற விவாதங்கள் எல்லாம் அப்பொழுதே காரசாரமாக இந்த புலிகளை விமர்சித்தவர்களுக்குள்ளேயே நடந்தன. அப்போது நான் எப்போதுமே 2009 நடந்தது மிக மிக கொடுமையான இனப்படுகொலை என்று தான் நான் எப்பொழுதுமே பேசி வரக்கூடியவர். ஆகவே எங்களுக்குள்ளும் பிளவுகள் இருக்கின்றன, எங்களுக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. கருத்து வேறுபாடுகள் இருந்துதான் யாகும் ஒரு சமூகத்தில். ஏனென்றால் இங்கே வந்து 4 வர்க்கம் இருக்குது, 40 சாதி இருக்குது, ஆண் பெண் திருநங்கைகள் திருநம்பிகள் என்று பல்வேறு விதமான பல்நிலை வேறுபாடு சார்ந்தவர்கள் உள்ளார்கள். ஆகவே எப்பொழுதுமே அந்தந்த தன்மைகள் இருந்து அரசியலை நோக்கும்போது வெவ்வேறு விதமான முரண்பாடுகள் வந்துதான் ஆகும். இந்த முரண்பாடுகள் என்பது தான் ஒரு மக்கள் கூட்டம் முன்னோக்கி செல்வதற்கான அடிப்படையாகவும் இருக்கும். முரண்களால் தான் ஒரு கருத்து உருவாகும். இப்போ இது புலம்பெயர் சூழல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நடக்கக்கூடிய இந்த கோத்தபாயா கோஹம் ஆர்ப்பாட்டங்களிலே எங்களுடைய தமிழ் மக்கள், இப்போ நீங்கள் சொன்னீர்களே முன்பு புலிகளை விமர்சித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நானும் லண்டனில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் கூட தான் கலந்து கொண்டிருக்கிறேன். அங்கே தொடர்ச்சியாக நிர்மலா ராஜசிங்கம் போன்றவர்களும் தமிழ் சொல்டாரிட்டி போன்ற அமைப்புகளும் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். எந்தெந்த நாடுகளில் போராட்டம் நடக்கிறதோ அங்கங்கெல்லாம் ஜனநாயகத்தை வேண்டி நிற்கும் எழுத்தாளர்களும் சிந்தனையாளர்களும் இந்த போராட்டத்துடன் இதுதான் நிற்கிறார்கள்.
மிக நன்றி சோபா சக்தி அவர்களே, உங்களது நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. உங்களது எழுத்து பயணம் தொடரட்டும், அதே போன்று உங்களது கலை பயணமும் மென்மேலும் பல உயரங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
இதுவரை பொறுமையாக கேள்விகளிட்ட உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கங்களும்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.